ஓம் சாந்தி. மார்ச் 5, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, ஞானமுடைய குழந்தைகளை தந்தை நேசிக்கின்றார். ஆகையால் தந்தையைப் போலவே மாஸ்டர் ஞான கடல்கள் ஆகுங்கள். கேள்வி: இந்த உபகாரமான யுகத்தில் தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு எதனை நினைவூட்டுகின்றார்? பதில்: குழந்தைகளே, நீங்கள் வீட்டை விட்டு நீங்கி இப்பொழுது 5000 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த 5000 ஆண்டுகளில் நீங்கள் 84 பிறவிகளை எடுத்திருக்கின்றீர்கள். இது இப்பொழுது உங்களுடைய இறுதி பிறவி. இது உங்கள் ஓய்வு ஸ்திதி. ஆகையால் நீங்கள் இப்பொழுது வீடு திரும்புவதற்கான ஆயத்தங்களை செய்யுங்கள். அதன் பின்னர் நீங்கள் சந்தோஷதாமத்திற்கு செல்வீர்கள். நீங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வசிக்கலாம். ஆனால் இந்த இறுதி பிறவியில் தூய்மையாகி தந்தையை நினைவு செய்யுங்கள். பாடல்: விட்டில் பூச்சிகளின் ஒன்று கூடலில் ஜுவாலை ஏற்றப்பட்டுள்ளது. ஓம் சாந்தி. கடவுள் ஒரே ஒருவரே என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள். கடவுள் ஒரே ஒருவரே. ஆத்மாக்கள் அனைவருக்கும் தந்தை ஒரே ஒருவரே. அவர் பரம்பிதா பரமாத்மா என்று அழைக்கப்படுகின்றார். ஒரே ஒருவரே உலகை படைப்பவர். பலர் இருக்க முடியாது. இந்த கோட்பாட்டிற்கு அமைய மனிதர்கள் தங்களை கடவுளென அழைக்க முடியாது. நீங்கள் இப்பொழுது இறை சேவைக்கான கருவிகள் ஆகியுள்ளீர்கள். சத்தியுகம் என்று அழைக்கப்படுகின்ற புதிய உலகை கடவுள் ஸ்தாபிக்கின்றார். நீங்கள் அதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஆகின்றீர்கள். சத்திய யுகத்தில் தூய்மையற்றவர்கள் எவரும் இல்லை. நீங்கள் இப்பொழுது தூய்மையாகின்றீர்கள். அவர் கூறுகின்றார், நானே தூய்மையாக்குபவர். குழந்தைகளான உங்களுக்கு நான் கொடுக்கின்ற மேன்மையான வழிகாட்டல்கள். உங்கள் அசரீரியான தந்தையான என்னை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையற்றவர்களிலிருந்தும் தமோபிரதானிலிருந்தும் தூய்மையானவராகவும் சத்தோபிரதானமாகவும் ஆகுவீர்கள். நினைவு என்ற யோக அக்னி மூலம் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். சாதுக்களும் புனிதர்களும் கடவுள் சர்வ வியாபி என கூறுகின்றனர். ஒருபுறம் அவர்கள் கடவுள் ஒருவரே என கூறுகிறார்கள். பின்னர் இங்கே, அதாவது இவ்வுலகில், தம்மை கடவுள் என்று அழைக்கின்ற பலர் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை ஸ்ரீ ஸ்ரீ 108 ஜெகத்குரு என்று அழைக்கிறார்கள். ஒரே ஒரு தந்தை மாத்திரமே உலகின் குரு ஆவார். முழு உலகையும் தூய்மையாக்குகின்ற பரமாத்மாவே முழு உலகையும் துன்பத்திலிருந்து விடுவிக்கின்றார். அவர் மாத்திரமே துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவர். மனிதர்களை இவ்வாறு அழைக்க முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் மாத்திரமே இதை புரிந்து கொள்கிறீர்கள். இது தூய்மையற்ற உலகம். அனைவரும் தூய்மையற்றவர்கள். தூய உலகில் சக்கரவர்த்தியும் சக்கரவர்த்தினியும் எவ்வாறோ அவ்வாறே பிரஜைகளும் இருக்கிறார்கள். சத்தியுகத்தில் அவர்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்த சக்கரவர்த்தியும் சக்கரவர்த்தினியும் ஆவார்கள். பின்னர் பக்தி மார்க்கத்தில் அவர்கள் பூஜிப்பவர்கள் ஆகின்றார்கள். சத்தியுகத்தின் சக்கரவர்த்தியும் சக்கரவர்த்தினியும் இரு கலைகளில் குறைந்தவர்களான பின்னர் அவர்கள் அரசர் அரசியென அழைக்கப்படுகிறார்கள். இவை அனைத்தும் விவரமான விவரங்கள். இல்லையெனில் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைக்கும். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வசிக்கலாம். ஆனால் இந்த இறுதி பிறவியில் தூய்மையாக இருங்கள். இது இப்பொழுது உங்கள் ஓய்வு ஸ்திதியாகும். ஓய்வு தாமமும் அமைதி தாமமும் ஒன்றே ஆகும். ஆத்மாக்கள் பிரம்மாண்டம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பிரம்ம தத்துவத்தில் வசிக்கிறார்கள். உண்மையில் ஆத்மாக்கள் முட்டை வடிவமானவர்கள் அல்ல. ஆத்மா ஒரு நட்சத்திரமே. இந்த நாடகத்தில் உள்ள ஆத்மாக்கள் அனைவரும் நடிகர்கள் என பாபா விளங்கப்படுத்தி இருக்கின்றார். ஒரு நாடகத்தில் நடிகர்கள் வித்தியாசமான பாகங்களை நடிப்பதனால் வித்தியாசமான ஆடைகளை மாற்றிக்கொள்வதைப் போன்று இதுவும் ஓர் எல்லையற்ற நாடகமாகும். ஆரம்பத்திலிருந்தே ஆத்மாக்கள் பூமிக்கு வந்து பஞ்ச தத்துவங்களால் ஆன சரீரங்களுக்குள் பிரவேசித்து தங்கள் பாகங்களை நடிக்கிறார்கள். பரமாத்மா, பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் அனைவரும் நடிகர்களே. நாடகம் ஒன்றில் உங்கள் பாகங்களை நடிப்பதற்கு உங்களுக்கு பல்வேறு ஆடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. வீட்டில் சகல ஆத்மாக்களும் ஷரீரமற்றவர்களாகவே இருக்கிறார்கள். பின்னர் பஞ்சபூதங்களால் ஆன ஷரீரம் ஒன்று தயாரானதும் அதற்குள் ஓர் ஆத்மா பிரவேசிக்கின்றார். ஆத்மா 84 ஷரீரங்களை பெறுவதனால் அவர் அந்த அளவு பெயர்களையும் பெறுகின்றார். ஆத்மாக்களுக்கான பெயர் ஒன்றே ஒன்றுதான். சிவ பாபாவே தூய்மையாக்குபவர். அவருக்கென சொந்தமாக ஒரு ஷரீரம் இல்லை. எனவே அவர் ஒரு ஷரீரத்தை ஆதாரமாக பெற வேண்டி உள்ளது. அவர் கூறுகின்றார், எனது பெயர் சிவன். நான் வயதான ஒரு ஷரீரத்திற்குள் பிரவேசித்தாலும் இவரின் ஷரீரத்திற்கான பெயர் இவருக்கே உரியது. இவருக்கென ஷரீர பெயர் உள்ளது. பின்னர் இவருக்கு ஓர் ஆன்மீக பெயர் கொடுக்கப்படுகிறது. ஒருவர் ஒரு மதத்திலிருந்து மற்றொரு மதத்திற்கு மாறும் பொழுது அவரது பெயர் மாற்றப்படுகிறது. நீங்களும் சூத்ர சமயத்திலிருந்து மாற்றமடைந்து பிராமண தர்மத்திற்குள் வந்திருப்பதால் உங்களது பெயர்களும் மாற்றப்பட்டிருக்கின்றன. பிரம்மா மூலம் ஷிவ் பாபா என நீங்கள் எழுதுகின்றீர்கள். ஷிவ் பாபாவே பரம்பிதா பரமாத்மா, அவரது பெயர் மாறுவதில்லை. மறைந்துவிட்ட ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை பணியை பிரம்மா மூலம் ஷிவ் பாபா மேற்கொள்கின்றார். தூய்மையாகவும் பூஜிக்கப்பட தகுதி வாய்ந்தவர்களாகவும் இருந்தவர்கள் தூய்மையற்ற பூஜாரிகள் ஆகின்றார்கள். நீங்கள் 84 பிறவிகளை பூர்த்தி செய்து விட்டீர்கள். தேவ தர்மம் இப்பொழுது மீண்டும் ஒருமுறை ஸ்தாபிக்கப்படுகிறது. பரம்பிதா பரமாத்மாவே வந்து பிரம்மா மூலம் மீண்டும் ஸ்தாபனையை மேற்கொள்கின்றார் என்ற நினைவு கூறப்படுகிறது. ஆகவே பிராமணர்கள் நிச்சயமாக தேவைப்படுகிறார்கள். பிரம்மாவும் பிராமணர்களும் எங்கிருந்து வருகிறார்கள்? ஷிவ் பாபா வந்து பிரம்மா மூலம் உங்களை தத்தெடுக்கின்றார். அவர் கூறுகின்றார், நீங்கள் எனக்கு உரியவர்கள். நீங்கள் எவ்வாறாயினும் ஷிவ் பாபாவின் குழந்தைகளே. பின்னர் நீங்கள் பிரம்மா மூலம் பேர குழந்தைகள் ஆகின்றீர்கள். ஒரே ஒருவரே மக்கள் அனைவரதும் தந்தை. இக்குழந்தைகள் அனைவரும் குமார்களும் குமாரிகளும் ஆவார்கள். ஷிவ் பாபா அவர்களை பிரம்மா மூலம் தத்தெடுக்கின்றார். தந்தையே வந்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபிக்கின்றார் என்பதை மக்கள் அறிய மாட்டார்கள். புதிய ஆத்மாக்கள் வருகின்றார்கள் என்றில்லை. பிரளயம், அதாவது முழு அழிவு ஏற்பட்டு பின்னர் ஸ்ரீ கிருஷ்ணர் கடலில் அரசமிலையில் மிதந்து வந்தார் என அவர்கள் காட்டுகிறார்கள். அவர்கள் அந்த கதைகள் அனைத்தையும் உருவாக்கி உள்ளார்கள். உலகின் வரலாறும் புவியலும் தொடர்ந்தும் மீண்டும் நடக்கும். ஆத்மாக்கள் அமரத்துவமானவர்கள். ஒவ்வொரு ஆத்மாவின் பாகமும் அனாதியானது. அந்த பாகம் என்றுமே அழிக்கப்படுவதில்லை. சத்யுகத்தில் லக்ஷ்மி நாராயணரது சூரியவம்ச ராஜ்யம் இருக்கிறது. அது ஒருபொழுதும் மாறுவதில்லை. உலகம் புதியதிலிருந்து பழையதாகவும் பழையதிலிருந்து புதியதாகவும் தொடர்ந்து மாறுகிறது. ஒவ்வொருவரும் தனது அழியாத பாகத்தை பெற்றுள்ளார். தந்தை கூறுகின்றார், பக்தி மார்க்கத்தில் என்னென்ன உணர்வுகளுடன் பக்தர்கள் தங்களின் பக்தியை செய்கின்றார்களோ அதற்கு ஏற்ப நான் அவர்களுக்கு காட்சிகளை அருள்கின்றேன். நான் சிலருக்கு ஹனுமான், மற்றோருக்கு கணேசனுடைய காட்சிகளை அருள்கின்றேன். நான் அவர்களது பக்தி உணர்வுகளை நிறைவேற்றுகின்றேன். அதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. கடவுள் அனைவரிலும் இருக்கின்றார் என்று பின்னர் மக்கள் எண்ணுகிறார்கள். இதனாலேயே அவர்கள் அவரை சர்வ வியாபி என கூறுகிறார்கள். பக்தர்களுக்கான மாலை ஒன்று உள்ளது. ஆண்களில் நாரதரும் பெண்களில் மீராவும் பிரதானமானவர்கள் என நினைவு கூறப்படுகிறது. பக்தர்களுக்கான மாலை ருத்ர மாலை. இந்த ஞான மாலை அனைத்தும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டவை. பக்தர்களின் மாலை ஒருபொழுதுமே பூஜிக்கப்படுவதில்லை. ருத்ராட்ச மாலை பூஜிக்கப்படுகிறது. உச்சியில் மலரும், பின்னர் இரட்டை மணிகளும், அதன் பின்னர் அரச சிம்மாசனத்தில் அமர்கின்ற குழந்தைகளும் இருக்கிறார்கள். ருண்டா மாலையே விஷ்ணுவின் மாலையாகும். பக்தர்களின் மாலை புகழப்படுவது மாத்திரமே. அவர்கள் அனைவரும் ருத்ர மாலையின் மணிகளை உருட்டுகிறார்கள். நீங்கள் பக்தர்கள் அல்ல, ஆனால் ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள். தந்தை கூறுகின்றார், நான் ஞானமுடைய ஆத்மாக்களை நேசிக்கின்றேன். தந்தையே ஞானக்கடல். அவர் குழந்தைகளான உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். உங்கள் மாலை வணங்கப்படுகிறது. அஷ்ட மணிகளின் வழிபாடும் உள்ளது. 8 மணிகளின் வழிபாடும் உள்ளது. ஏனெனில் அவர்கள் ஞானமுடைய ஆத்மாக்கள் என்பதால் அவர்கள் பூஜிக்கப்படுகிறார்கள். இதனை பிரதிநிதித்துவம் செய்யவே மக்கள் மோதிரம் ஒன்றை செய்து அதை அணிகிறார்கள். ஏனெனில் அவர்களே பாரதத்தை சொர்க்கமாக்குகிறார்கள். அவர்கள் திறமை சித்தி பெறுவதால் புகழப்படுகிறார்கள். ஷிவ் பாபாவே மத்தியில் வைக்கப்பட்டுள்ள 9வது ரத்தினம் ஆவார். அதை அவர்கள் நவரத்தினம் என அழைக்கிறார்கள். இது விவரமான விளக்கம். தந்தை கூறுகின்றார், தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்வதால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு நீங்கள் வீடு திரும்புவீர்கள். தூய்மையற்ற ஆத்மாக்களால் தூய உலகிற்கு செல்ல முடியாது. இங்கு அனைவரும் தூய்மையற்றவர்களே. தேவர்களின் சரீரங்கள் தூய்மையானவையும் விகாரமற்றவையும் ஆகும். அவர்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள். அரசரும் அரசியும் எவ்வாறோ அவ்வாறே பிரஜைகளும் ஆவார்கள். இங்கு அனைவரும் பூஜிப்பவர்கள். அங்கு துன்பமென்ற கேள்விக்கே இடமில்லை. அது சந்தோஷதாமமான ஸ்வர்க்கம் என அழைக்கப்படுகிறது. அங்கு சந்தோஷம், செல்வம், அமைதி அனைத்தும் இருக்கின்றன. இப்பொழுது எதுவும் இல்லை. அதனாலேயே இது நரகம் என்றும் அது ஸ்வர்க்கம் என்றும் அழைக்கப்படுகின்றது. ஆத்மாக்களாகிய நாங்கள் அனைவரும் அமைதி தாமத்துவாசிகள். நாங்கள் அங்கிருந்து எங்கள் பாகங்களை நடிப்பதற்காக வருகின்றோம். நாங்கள் முற்றிலுமாக 84 பிறவிகளை எடுக்க வேண்டும். இது இப்பொழுது துன்ப பூமி. பின்னர் நாங்கள் அமைதி தாமத்திற்கும் அதன் பின்னர் சந்தோஷ தாமத்திற்கும் செல்வோம். நாங்கள் சந்தோஷ தாமத்திற்கு அதிபதிகள் ஆகுவதற்கும் மனிதர்களிலிருந்து தேவர்களாக மாறுவதற்கும் தந்தை எங்களை முயற்சி செய்ய தூண்டுகின்றார். இதுவே உங்கள் சங்கம யுகமாகும். தந்தை கூறுகின்றார், நான் கல்ப சக்கரத்தின் சங்கம யுகத்திலேயே வருகின்றேன். ஒவ்வொரு யுகத்திலும் வருவதில்லை. நான் கல்பத்தில் ஒருமுறை, சங்கம யுகத்தில் மாத்திரமே உலகை மாற்றுவதற்காக வருகின்றேன். அது சத்திய யுகமாக இருந்தது. அது இப்பொழுது கலியுகம். பின்னர் சத்யுகம் வர வேண்டும். இதுவே நன்மையளிக்கும் சங்கம யுகம். அனைவரும் நன்மையடைய வேண்டும். அனைவரும் ராவணனது சிறையில் இருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். அவர் துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவர் என அழைக்கப்படுகின்றார். இங்கு அனைவரும் சந்தோஷம் அற்றவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் சந்தோஷ தாமத்திற்கு செல்வதற்கு முயற்சி செய்கிறீர்கள். நீங்கள் சந்தோஷ தாமத்திற்கு செல்லும் பொருட்டு முதலில் அமைதி தாமத்திற்கு செல்ல வேண்டும். நீங்கள் உங்கள் பாகங்களை நடிக்க ஆரம்பித்து இப்பொழுது 5000 ஆண்டுகள் ஆகிவிட்டன. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், நீங்கள் உங்கள் வீட்டை நீக்கி 5000 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இக்காலத்தில் பாரத மக்களாகிய நீங்கள் 84 பிறவிகளை எடுத்திருக்கின்றீர்கள். இது உங்கள் இறுதி பிறவி. இது இப்பொழுது அனைவரதும் ஓய்வு ஸ்திதி. அனைவரும் வீடு திரும்ப வேண்டும். அவரே ருத்ரரான ஞானக்கடல் என்று நினைவு கூறப்படுகின்றார். இதுவே சிவனது ஞான யாகம். சிவனே தூய்மையாக்குபவர். அவரே பரமாத்மாவும் ஆவார். பக்தர்கள் அவருக்கு ருத்ரர் என்ற பெயரை கொடுத்திருக்கிறார்கள். அவரது உண்மையான பெயர் சிவன் என்பதே ஆகும். பிரஜாபிதா பிரம்மா மூலம் ஷிவ் பாபா ஸ்தாபனை பணியை மேற்கொள்கின்றார். ஒரே ஒரு பிரம்மா மாத்திரமே இருக்கின்றார். இவர் தூய்மையற்றவர். இதே பிரம்மா பின்னர் தூய்மையாகுவதால் ஒரு தேவதையாகின்றார். சூட்சும உலகில் காட்டப்படுகின்ற பிரம்மா வேறொரு பிரம்மா அல்ல. ஒரே ஒரு பிரம்மா மாத்திரமே இருக்கின்றார். இவர் சாக்கார பிரம்மா, ஷரீரதாரியாவார். அவர் அவ்யக்த பிரம்மா, சூட்சுமமானவர். இவர் முற்றிலுமாக தூய்மையாகியதும் சூட்சும உலகில் காணப்படுவார். அங்கு தசையோ எலும்புகளோ இல்லை. ஷிவ் பாபா விளங்கப்படுத்தி இருக்கின்றார். சரீரமற்ற ஆத்மாக்கள் தொடர்ந்தும் அலைந்து திரிகிறார்கள். அவர்களே ஆவிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கென ஓர் சரீரம் கிடைக்கும் வரை தொடர்ந்தும் அவர்கள் அலைந்து திரிகிறார்கள். அவர்களில் சிலர் நல்லவர்கள், மற்றோர் தீயவர்கள். தந்தை அனைத்தையும் பற்றி உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவரே ஞான கடல். எனவே அவர் நிச்சயமாக இந்த ஞானத்தை விளங்கப்படுத்துகின்றார். ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைக்கிறது. ஆல்பாவையும் பீட்டாவையும் நினைவு செய்தால் நீங்கள் ஜீவன் முக்தி என்ற ஆஸ்தியை ஒரு வினாடியில் பெறுவீர்கள். இது மிகவும் இலகுவானது. இதனது பெயரே இலகு ராஜயோகம் என்பதாகும். அவர்கள் தங்களது யோகமே பாரதத்தின் யோகம் என நினைக்கிறார்கள். எவ்வாறாயினும் இதுவோ சந்நியாசிகளின் ஹத்தயோகமாகும். யோகம் முற்றிலும் இலகுவானது. யோகம் என்றால் நினைவு செய்வதாகும். அவர்களுடையது ஹத்தயோகமாகும். இது இலகுவானது. தந்தை கூறுகின்றார், இவ்வாறாக என்னை நினைவு செய்யுங்கள். பேழை போன்ற எதையும் அணிய வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் தந்தையின் குழந்தைகள். தந்தையை மாத்திரமே நினைவு செய்யுங்கள். நீங்கள் உங்கள் பாகங்களை நடிப்பதற்கே இங்கு வந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் அனைவரும் வீடு திரும்பி பின்னர் மீண்டும் அதே பாகங்களை நடிப்பதற்கு வருவீர்கள். பாரத மக்களே சூரிய வம்சத்தினராகவும் பின்னர் சந்திர வம்சத்தினராகவும் அதன் பின்னர் வைசிய வம்சத்தினராகவும் பின்னர் சூத்ர வம்சத்தினராகவும் ஆகின்றார்கள். இக்கால பகுதியிலேயே மற்ற சமயத்தினரும் வருகிறார்கள். நீங்கள் 84 பிறவிகளை எடுக்கின்றீர்கள். பின்னர் நீங்கள் முதல் இலக்கத்தை பெற வேண்டும். நீங்கள் சத்யுகத்திற்கு செல்லும் பொழுது மற்ற அனைவரும் அமைதி தாமத்தில் இருப்பார்கள். மற்ற சமயங்களுக்கான வம்சம் இருப்பதில்லை. பாரதத்தில் மாத்திரமே வம்சங்கள் இருக்கின்றன. நீங்கள் சூரிய சந்திர வம்சங்களுக்கு உரியவர்கள். நீங்கள் இப்பொழுது பிராமண குலத்தில் இருக்கின்றீர்கள். நீங்கள் பிரம்மாவின் குலத்திற்கு உரியவர்களான பிராமணர்கள் ஆகிவிட்டீர்கள். தந்தை இங்கிருந்து இந்த விஷயங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். எதையுமே கிரகிக்க முடியாத புத்தி உடையவர்களிடம் தந்தையை நினைவு செய்யுமாறு கூறப்படுகிறது. தனது தந்தையை அறிந்து கொள்வதனால் தனது சொத்து எவை என்பதை ஒரு மகன் அறிந்து கொள்கின்றார். ஒரு புத்திரி ஆஸ்தியை பெறுவதில்லை. இங்கே நீங்கள் அனைவரும் ஷிவ் பாபாவின் குழந்தைகள். ஆகவே உங்கள் அனைவருக்கும் ஓர் உரிமை உள்ளது. ஆண்களும் பெண்களுமாகிய உங்கள் அனைவருக்கும் உரிமை உள்ளது. ஷிவ் பாபாவை எவ்வாறு நினைவு செய்வது என்பதை அனைவருக்கும் கற்பியுங்கள். நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக அவரை நினைவு செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக உங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு அந்த அளவிற்கு அதிகமாக தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையானவர்கள் ஆகுவீர்கள். ஆத்மாக்களில் உள்ள கலப்படம் எவ்வாறு அகற்றப்பட முடியும்? தந்தை கூறுகின்றார், யோகத்தின் மூலம் மாத்திரமே கலப்படம் அகற்றப்படும். இந்த தூய்மையற்ற சரீரங்கள் இங்கேயே நீக்கப்பட வேண்டும். பின்னரே ஆத்மாக்கள் தூய்மையாகுவார்கள். நீங்கள் அனைவரும் ஒரு நுழம்பு கூட்டத்தை போன்று திரும்பிச் செல்வீர்கள். சத்யுகத்தில் வெகு சிலரே இருப்பார்கள் என்று புத்தியானது கூறுகிறது. இந்த விநாசத்தில் பலரும் மரணம் அடைவார்கள். அதன் பின்னர் வெகு சிலரே எஞ்சுவார்கள். சத்யுகத்தில் மிக சில அரசர்களும் 900,000 பிரஜைகளும் மாத்திரம் இருப்பார்கள். 900,000 நட்சத்திரங்கள், அதாவது பிரஜைகள் இருக்கிறார்கள் என அவர்கள் இதனை பற்றி பாடுகிறார்கள். விருட்சம் முதலில் சிறியதாக இருந்து பின்னர் வளர்கிறது. இப்பொழுது ஆத்மாக்கள் பலர் உள்ளனர். தந்தை வந்து அனைவரதும் வழிகாட்டியாகி உங்கள் அனைவரையும் திரும்பவும் அழைத்து செல்கின்றார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று, யோக அக்னியின் மூலம் பாவ செயல்களின் மாசை எரித்து தூய்மையாகுங்கள். இது இப்பொழுது உங்கள் ஓய்வு ஸ்திதி. ஆகவே வீடு திரும்புவதற்கு முற்றிலும் சதோப்பிரதானமாகுங்கள். 2, இந்த நன்மை பயக்கும் யுகத்தில் தந்தையை போல் துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவராகுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் உங்களின் ஒன்றிணைந்த ரூபத்தை சதா உணர்ந்தவராக இருப்பதன் மூலம் டபுள் லைட் ஆகி கடினமான பணிகளையும் இலகுவானதாக்குவீர்களாக. சதா நினைவில் நிலைத்திருக்கும் குழந்தைகள் சதா அவரின் சகவாசத்தை அனுபவம் செய்கிறார்கள். அவர்களுக்கு முன்னால் எந்த பிரச்சனை வந்தாலும் அவர்கள் தங்களை ஒன்றிணைந்து இருப்பதாக அனுபவம் செய்கிறார்கள். அதனால் பயப்படுவதில்லை. ஒன்றிணைந்த ரூபத்திற்கான இந்த விழிப்புணர்வானது எந்த ஒரு பணியையும் இலகுவானதாக்கிவிடுகிறது. எந்த ஒரு பெரிய சூழ்நிலை உங்களின் முன்னால் வந்தாலும் உங்களின் சுமைகளை தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு லேசாகவும் ஒளியாகவும் ஆகிவிடுங்கள். அப்பொழுது உங்களின் மனம் தொடர்ந்து இரவு பகலாக ஒரு தேவதையினுடையதைப் போல் சந்தோஷ நடனம் ஆடும். ஸ்லோகம். அனைத்திற்கும் ஒரு தீர்வை கண்டுபிடித்து தாங்களும் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்துபவர்களே திருப்தி ரத்தினங்கள் ஆவார்கள். அவ்யக்தேஷாரா. உங்களின் நம்பிக்கை அஸ்திவாரத்தை உறுதியானதாக்கி சதா பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருங்கள். உங்களின் ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத்திற்கு ஏற்ப இருக்கும் பொழுது நீங்கள் சதா கவலையற்றவராக இருப்பீர்கள். நீங்கள் கவலையற்றவராக இருக்கும் பொழுது சதா மிக சரியான தீர்மானங்களை எடுப்பீர்கள். உங்களின் தீர்மானங்கள் மிக சரியாக இருக்கும் பொழுது நீங்கள் வெற்றியாளர் ஆகுவீர்கள். திரிகால் தரிசியான ஓர் ஆத்மா சதா கவலையற்றவராக இருப்பார். ஏனென்றால் இத்தகையதோர் ஆத்மா தனது வெற்றி ஏற்கனவே பூர்த்தியாகிவிட்டது என்ற நம்பிக்கையை கொண்டிருப்பார். ஓம் சாந்தி.